from my own conversation several weeks ago with the Sri Lankan president, I must say that he was fully expecting Mr. Modi, and he was hoping.
இலங்கை ஜனாதிபதியுடன் பல வாரங்களுக்கு முன்னர் நான் கலந்துரையாடிய சந்தர்ப்பத்திலேயே மோடிதான் வெற்றி பெறுவார் என்ற முழுமையான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அவருக்கு இருந்ததை உணர முடிந்தது. மோடி அரசாங்கம் அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் தங்கியிருக்காத அளவுக்கு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. எனவே இந்திய தேர்தல் முடிவு என்பது இலங்கை ஜனாதிபதிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்க மாட்டாது என்றுதான் நான் கருதுகின்றேன். அதே நேரம் அவருக்கு அநேகமாக இது ஒரு நல்ல செய்தியாகவும் வந்திருக்கிறது என்றார் ஜாயத்திலக்க. இலங்கை ஜனாதிபதி எதற்காக மோடி வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்? மன்மோகன் சிங் அரசு இலங்கை விவகாரத்தில் கையாண்ட அணுகுமுறை தொடர்பில் அவருக்கு திருப்தி இல்லை என்பதாலா?
இல்லை,
இந்த நிலைப்பாட்டுக்கு இலங்கை விவகாரம் தான் காரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இருவரும் இயல்பாகவே ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவும் நரேந்திர மோடியும் ஒரே தரையிலிருந்து நெய்யப்பட்ட கொள்கை துணியின் இரண்டு துண்டுகள் என்றுதான் நான் பார்க்கின்றேன். எனவே அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஏன் நபர்கள் ரீதியாகவுமே இருவருக்கும் இடையில் இயல்பாகவே ஒத்த தன்மைகள் காணப்படுகின்றன. ஆளும் SLFP கட்சியை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கட்சி வளர்க்கப்பட்ட விதத்தை பார்க்கின்ற போது காங்கிரஸை விட BJPயுடன் தான் ஓரளவுக்கு மிக நெருக்கமாக பொருந்தி போகிறது என்றார் இலங்கையின் முன்னாள் ராஜதந்திரி ஜாயத்திலக்க. இலங்கையின் SLFP கட்சி இடதுசாரி கொள்கை பக்கம் சார்ந்ததாகவும் அதே நேரம் BJP வலதுசாரி பக்கம் சார்ந்ததாகவும் தானே பொதுவாக பார்க்கப்படுகிறது என்று அவரிடம் சுட்டிக்காட்டிய போது,
well, unfortunately for Sri Lanka never had a domestic equivalent of a Nehru.
துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் நேருவை நேரடியாக பிரதிபலிக்கின்ற உள்ளூர் தலைவர்கள் இருக்கவில்லை. SWRD பண்டாரநாயக்கவை எடுத்துக்கொண்டாலும் கூட அவரது வெளியுறவு கொள்கை அவருடைய பல்கலைக்கழக நண்பர் நேருவுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போயிருந்தது. ஆனால் அவரது உள்நாட்டுக் கொள்கை என்பது BJP பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கொள்கைகளை மிகவும் ஒத்ததாக, அதாவது மத அடிப்படை பெரும்பான்மைவாதமாகத்தான் இருந்திருக்கிறது. SLFP-யிடம் எப்போதுமே BJP-யின் குணங்கள் இயல்பாகவே மரபு ரீதியாகவே இருந்திருக்கின்றன. அதனால்தான் ஒத்த எண்ணம் கொண்ட தேசியவாத வெகுஜன மக்களை வசப்படுத்துகின்ற கொள்கையை கொண்ட ஒருவர் எங்களின் முக்கிய அண்டை நாடான இந்தியாவின் பிரதமராவதை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவேற்கிறார். BJP-யை வரவேற்கும் விடயத்தில் இலங்கை மீதான இந்தியாவின் அணுகுமுறை அறவே சம்பந்தப்படவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அதனிலும் பார்க்க இந்த உள்ளுணர்வு சார்ந்த விடயம்தான் மேலோங்கி இருக்கிறது என்றார் தயான் ஜாயத்திலக்க. இந்தியாவில் ஆட்சிக்கு வருகின்ற இந்து தேசியவாத அரசாங்கம் ஒன்று தமிழர்களின் பிரச்சனையை கூடுதல் அனுதாபத்துடன் அணுகும் என்றும் இனப்பிரச்சனையை மத ரீதியான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடும் என்றும் ஒரு வகையான கலக்கம் இலங்கை தரப்பிடம் ஏற்படவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா?
Well, I think that there should be a degree of apprehension, but I think there's far too much optimism.
இப்படியான கலக்கங்களுக்கும் ஓரளவுக்கு இடம் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் இலங்கையின் ஆளுந்தரப்பிடம் BJP அரசாங்கம் மீது சாதகமான எதிர்பார்ப்பு தான் கூடுதலாக மேலோங்கி இருக்கிறது. அதாவது இரண்டு தரப்பிலும் சுதேசிய உணர்வு கொண்டவர்களின் அரசாங்கம் இருக்கிறது. அதே நேரம் இந்துத்துவத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையே நெருக்கமான உறவு முறையும் இருக்கிறது. புத்த மதத்தின் சில நல்ல விடயங்களை பற்றி மோடி பேசியிருக்கிறார். இந்த ராஜபக்ச ஆட்சியின் காரண காரியங்களை மற்ற மதச்சார்பற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தை விட BJP ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இலங்கை தரப்பிடம் இருக்கிறது. அது ஒரு தவறான கணிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் மோடி தொடர்பில் இப்படியான ஒரு மனநிலைதான் மஹிந்த ராஜபக்ச வட்டாரங்களிடம் காணப்படுகிறது என்றார் தயான் ஜெயதிலக்க. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளை கடுமையாக ஆதரிக்கின்ற சில கட்சிகளும் இம்முறை BJP-யுடன் கூட்டணியில் இருந்தன. உதாரணத்திற்கு வைகோ இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டிய போது,
they seem to be quite inconsequential now given the results. Mr. Modi is not at all reliant on them, and they themselves are done.
தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற போது அந்த கூட்டணிகள் இனிமேலும் எடுபடாது என்றுதான் தெரிகிறது. மோடி அவர்களில் தங்கியிருக்க வேண்டியதில்லை. அந்த கூட்டணி கட்சிகளே மிகவும் மோசமான முடிவுகளைத்தான் இந்த தேர்தலில் எட்டியிருக்கின்றன. ஜெயலலிதாவுக்குத்தான் அபரிமிதமான வெற்றி கிடைத்திருக்கிறது என்றார் தயான். BJP அரசாங்கத்துடன் இலங்கைக்கு இருந்த கடந்த கால அனுபவங்களை, குறிப்பாக 1999 ஆண்டிலிருந்து 2004 வரையிலான காலத்தை வைத்து பார்க்கின்ற போது, இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு கலக்கம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையா அல்லது நம்பிக்கை அளிக்கின்ற சூழ்நிலையா ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று தமிழோசை வினவியது.
Well, I think there are grounds for both, and it all depends on what role President Rajapaksa chooses to play. Is he going to play the role of King Devanampiyathissa?
இரண்டுக்குமே வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எந்த பாத்திரத்தை வகிக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் அது அமையும். அவர் மன்னர் தேவநம்பிய திஸ்ஸவின் பாத்திரத்தை வகிக்கப் போகிறாரா? அதாவது இந்திய பேரரசின் பிரதிநிதியிடமிருந்து மென்மையான சக்தியாக வந்த செய்தியோடு உடனடியாகவே இணங்கி போனவர் தான் தேவநம்பிய திஸ்ஸர். அந்த பாத்திரத்தை இலங்கை ஜனாதிபதி வகிக்கப் போகிறாரா, அல்லது பிஜேபி நம்புகின்ற ராமாயண கதையில் வருகின்ற மன்னன் ராவணனின் பாத்திரத்தை வகிக்கப் போகிறாரா? இந்த இரண்டு தெரிவுகளும் ராஜபக்சவிடமே இருக்கின்றன. கதை இரண்டு பக்கமாகவும் அமையலாம். மகிந்த தேவநம்பிய திஸ்ஸவின் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தால் மோடிக்கும் மகிந்தவுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவே தீர்மானிக்கின்ற விடயமாக மாறும். ஆனால் இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கோ, அல்லது அதே நேரம் இலங்கைக்கு பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு தொடர்புகள் குறித்து இந்தியாவுக்கு இருக்கின்ற கலக்கங்களை தீர்ப்பதற்கோ இலங்கை ஜனாதிபதி தயங்குவாரானால் அதற்கான விலையை அவரே கொடுக்க வேண்டி வரும். மோடியின் பிஜேபி ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கத்தைப் போலவோ, ஏன் வாஜ்பாய் தலைமையிலான பழைய பிஜேபி அரசாங்கத்தைப் போலவோ பொறுமையை கடைபிடிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றார். இறுதிப்போர் காலத்தில் ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கையின் பிரதிநிதியாக செயற்பட்ட தயான் ஜெயதிலக.